வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேணி பழனி. தலைப்புச் செய்திகள். ஆயுர்வேதம் மக்கள் வாழ்க்கையின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதால் அது குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்திய கடற்படை தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் கடற்படை வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கோவிட் காலகட்டத்தில் இந்திய ஆயுதப்படைகள் திறமையாக செயல்பட்டது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மத்திய குழு ஆய்வு செய்து கணக்கெடுத்த பின் புயல் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆயுர்வேதம் மக்கள் வாழ்க்கையின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதால் அதுகுறித்து மேலும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஒடிசா மாநிலத்திற்கு 5 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று காலை புரியில் நடைபெற்ற கோபபந்து ஆயுர்வேத மகா வித்யாலயாவின் 75வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். ஆயுர்வேத சிகிச்சையால் பல நோய்கள் குணமடைகின்றன என்றும் அதற்காக நம் நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் இன்னும் இந்த மருத்துவ முறையை நம்புகிறார்கள் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மக்களை நோய்களில் இருந்து மீட்டு ஆரோக்கியமாக வைத்திருக்க நாட்டில் ஆயுர்வேதம் மற்றும் யோகாவை பிரபலப்படுத்த மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். முன்னதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புனித நகரமான புரியில் உள்ள 12வது நூற்றாண்டின் ஸ்ரீ ஜெகநாதர் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். அவருடன் ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி மற்றும் அதிகாரிகள் சென்றனர். நாளை அவர் ஒடிசா வேளாண் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் 40வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். தொடர்ந்து புவனேஸ்வரில் புதிய நீதிமன்ற கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கவுள்ளார்.
இந்திய கடற்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு ஒடிசா மாநிலம் பூரியில் உள்ள நீலக்கொடி கடற்கரையில் நடைபெற்ற கொண்டாட்டங்களில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் 15க்கும் மேற்பட்ட கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், 40க்கும் மேற்பட்ட விமானங்கள், கடற்படை கமாண்டோக்கள் மற்றும் ராணுவ வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. கடற்படையில் உள்ள துணிச்சலான வீரர்கள் ஒப்பிட முடியாத தைரியத்துடனும் அர்ப்பணிப்புடனும் நாட்டின் கடல்களை பாதுகாப்பதாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் இந்திய கடற்படை வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர்களின் அர்ப்பணிப்பு நாட்டின் பாதுகாப்பு மற்றும் செழிப்பை உறுதி செய்கிறது என்றும், கடற்படையின் வளமான கடல்சார் வரலாற்றில் இந்தியர்கள் தலைசிறந்து விளங்குகிறார்கள் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்திய கடற்படை வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்திய கடற்படை தேசிய பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பின் முக்கிய தூணாக விளங்குவதாகவும், இந்திய பெருங்கடல் பகுதியில் முதன்மை மீட்பு பணியில் உதவிகரமாக திகழ்வதாகவும் தமது சமூக ஊடக பதிவில் அவர் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான சிறந்த உறவுகளை வளர்ப்பதற்கான அடித்தளமாக எல்லை பகுதிகளில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். சீனாவுடனான இந்தியாவின் உறவுகளில் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து இன்று மாநிலங்களவையில் உரையாற்றிய அவர், வரவிருக்கும் நாட்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான விவாதங்கள், பதற்றத்தை தணிப்பது மற்றும் பயனுள்ள எல்லை மேலாண்மை குறித்து கவனம் செலுத்தப்படும் என்று குறிப்பிட்டார். கிழக்கு லடாக்கில் 2020வது ஆண்டில் ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியா மற்றும் சீன ராணுவத்திற்கு இடையிலான மோதல் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் நினைவு கூர்ந்தார். தளவாட சவால்கள் மற்றும் கோவிட் நிலைமை இருந்த போதிலும் இந்திய ஆயுதப்படைகள் விரைவாகவும் திறம்படவும் செயல்பட்டது குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார். கிழக்கு லடாக்கில் உள்ள டெப்சாங் மற்றும் டெம்சோக் உள்ளிட்ட பகுதிகளில் படிப்படியான செயல்முறை மூலம் படைகளை விலக்கிக் கொண்டதையும் டாக்டர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். எல்லை பிரச்சினையை தீர்க்க இந்தியாவும் சீனாவும் பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளன என்றும், நியாயமான மற்றும் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டமைப்பை நோக்கமாக கொண்ட இருதரப்பு விவாதங்களின் உறுதிப்பாட்டையும் அவர் சுட்டிக்காட்டினார். எல்லை உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் மத்திய அரசின் கவனத்தை எடுத்துரைத்த டாக்டர் ஜெய்சங்கர், லடாக்கில் சாலைகள், விமான தளங்கள் மற்றும் பிற தளவாட வசதிகளை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மேம்பாடுகள் தேசிய எல்லைகளை பாதுகாப்பதற்கான மத்திய அரசின் தீர்மானத்தை வெளிப்படுத்துவதாகவும், ஆயுதப்படையின் திறனை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நாட்டில் உள்ள 783 மாவட்டங்களில் சுமார் 779 மாவட்டங்களுக்கு 5G சேவை கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் 4.6 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5G அடிப்படை டிரான்சீவர் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்று மத்திய தகவல் தொடர்பு மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு சேவை வழங்குபவர்கள் கடலோர பகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 5G சேவைகளை விரிவுபடுத்தியுள்ளனர் என்றும், 4G மற்றும் 5G நெட்வொர்க் கிடைப்பதன் மூலம் பயனாளிகளிடையே ஆன்லைன் வங்கி சேவைகள், மின்னணு வர்த்தகம், ஆன்லைன் கல்வி மற்றும் ஆன்லைன் அரசு சேவைகள் ஆகியவற்றின் பயன்பாடு அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட கிராமப்புற பகுதிகளையும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட TN பாளையம், தேடுவார்நத்தம், அபிஷேகப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் உள்ள மக்களை அவர் சந்தித்தார். அவருடன் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், வேளாண் துறை அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமார் மற்றும் அதிகாரிகள் உடன் சென்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மத்திய குழு ஆய்வு செய்து கணக்கெடுத்த பின் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் மீண்டும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் தெரிவித்தார். பெஞ்சர் புயலால் புதுச்சேரியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு கடந்த 27 தேதி முதல் தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. அதே நேரத்தில் தண்ணீர் தேங்கிய தவளக்குப்பம், காக்காயன்தோப்பு, மூலக்கலம், கூனிச்சம்பட்டு, கரையாம்புத்தூர், கடுவனூர், கிருஷ்ணாபுரம், மணமேடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகள், பண்டசோழநல்லூர், மணலிப்பட்டு, புறநாங்குப்பம், TN பாளையம், பனையடிக்குப்பம், உருவையாறு, திருக்கனூர், பன்னித்திட்டு, முத்தியால்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 21 நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. மேலும் தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளநீர் சூழ்ந்துள்ள பாகூர் கொம்யூனில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த ஒரு வாரமாக மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் இருந்த புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மீனவர்கள் டிசம்பர் 1 தேதி முதல் மீண்டும் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். கோடியக்கரைக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 18 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அவர்களது விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்கக் கோரி புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க முன்னுரிமை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அக்கடிதத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மக்களுக்கு உதவிடும் வகையில் பல்வேறு அமைப்பினர் மூலம் பெறப்பட்ட சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு மணிகண்டன் முன்னிலையில் இன்று ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக தேர்வு செய்யப்பட்ட 4 மாணவர்கள் கொடியசைத்து புதுச்சேரிக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கண்காணிப்பாளர் திரு பாலு, மாவட்ட ஆட்சியரின் செயலர் திரு பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பொற்கோவிலின் நுழைவாயிலில் முன்னாள் துணை முதலமைச்சர் திரு சுக்பீர் சிங் பாதல் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. இன்று காலை தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய காலிஜிஸ்தான் இயக்கத்தின் ஆதரவாளர் நரேன் சிங் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்து பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவத் சிங் மான், கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பிரதாப் சிங் பஜ்வா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நிலக்கரித்துறையின் நீடித்த வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், வளங்களை பாதுகாத்தல், சமூகத்தின் மீதான அக்கறை, காடுகள் மற்றும் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு ஆகியவற்றிற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர், சுற்றுச்சூழல் குழுவின் நிபந்தனைக்கு இணங்க சுரங்கங்கள் இயக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை உறுதிப்பாடு செய்யப்படுகிறது என்றார். சுரங்கத் திட்டம் மற்றும் சுரங்கம் மூடல் திட்டத்திற்கான வழிகாட்டு வளங்களை பாதுகாத்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் சமூகத்தின் மீதான அக்கறை ஆகியவற்றை அமைச்சகம் நோக்கமாக கொண்டுள்ளது என்று கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆயுர்வேதம் மக்கள் வாழ்க்கையின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதால் அது குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்திய கடற்படை தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் கடற்படை வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கோவிட் காலகட்டத்தில் இந்திய ஆயுதப் படைகள் திறமையாக செயல்பட்டது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மத்திய குழு ஆய்வு செய்து கணக்கெடுத்த பின் புயல் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.